ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த லெந்து காலங்களை எங்கள் வாழ்விற்கு பிரயோஜனமுள்ள காலங்களாக நாங்கள் மாற்றவும், அதிகதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளவும், எங்களை நாங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ளவும் நீர் தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலங்களை கடந்த வாரத்திலே நான் சொன்ன வண்ணமாக, நம்ம தேவனோடு நடந்தவர்கள் என்கிற வரிசையில் பழைய ஏற்பாட்டின் பக்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அநேக தேவனோடு கூட நடந்தார்கள், பற்பல சூழ்நிலைகளில் தேவனோடு நடந்தார்கள், பல காலங்கள் நீண்ட அனுபவங்களோடு கூட தேவனோடு கூட நடந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த வரிசையில் நாம் கடந்த வாரத்தில் நோவாவின் வாழ்க்கை எப்படி தேவனோடு கூட ஒரு நடக்கின்ற அனுபவம் இருந்தது என்பதை நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்த அனுபவங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் மிக தெரிந்த ஒரு வாழ்க்கை. காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தை தன் வாழ்க்கையில் பெற்றவனாக ஆபிரகாம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனோடு கூட பல ஆண்டுகள் நடக்கிறவனாக நாம் பார்க்கிறோம். 75 வருட வயதில் தேவனுக்கு பின்னடக்க ஆரம்பித்த ஆபிரகாம் தன் வாழ்க்கையினுடைய நீண்ட நெடிய பயணத்தை தேவனோடு கூட செலவிடுகிறவனாக காணப்பட்டான். வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் நடுவில் பல வித்தியாசமான சூழ்நிலைகளில் ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்தார். புதிய இடங்களுக்குள் செல்லுகின்ற அனுபவத்தை ஆபிரகாம் கண்டார். ஆபிரகாம் தன் வாழ்நாள் எல்லாம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை சார்ந்திருக்கவில்லை. தேவன் காண்பித்த இடங்களுக்கெல்லாம் புதிய இடங்கள், பார்த்திராத இடங்கள், அங்கெல்லாம் ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்த அனுபவத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் கடினமான வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் அவன் தேவனோடு கூட நடந்தான். தன்னுடைய சொந்த மகனை கொண்டு போய் ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துல பலியிட சொன்ன நேரத்திலும் அவன் தயங்காமல் தன் மகனை அழைத்து கொண்டு ஆண்டவர் காண்பித்த இடத்திற்கு அவன் சென்றான் என்பதை பார்க்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான சேலஞ்சஸ், ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஆண்டவருக்கு பின்னடக்கிறவனாக காணப்பட்டான். ஒருவேளை அவரிடத்தில் பிள்ளைகள் இல்லாத நேரம், ஆண்டவர் சொல்லுகின்றார் உனக்கு இப்படியெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்ன நேரத்திலும் அவன் நடக்கிறவனாக காணப்பட்டான். ஆபிரகாமினுடைய அந்த நடக்கின்ற அனுபவம் முழுவதுமே விசுவாச பயணம் என்று கூட நாம் சொல்லலாம். எனவேதான் விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாம் நியமிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவனோடு கூட உடன்படிக்கையின் மூலமாக தேவனுக்கும் தனக்கும் இடையில் ஒரு நெருங்கின உறவை உடையாமல் பாதுகாத்த ஒரு மனிதன். பல சூழ்நிலைகள் வந்தது, ஆனால் தேவனை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் என்று சொல்லி தேவனோடு கூட இணைந்திருந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் அழைத்த அழைப்பிற்கு ஏற்ப தன்னிடத்தில் இருப்பதை தேவன் விட்டுவிட சொன்னவைகளை எல்லாம் அவன் விட்டுவிட்டான். ஒருவேளை தன்னுடைய சொந்த நாட்டையும் சொந்த கலாச்சாரத்தையும் தன் சொந்த ஜனங்களையும் தன் சொந்த நண்பர்களையும் தன் சொந்த குடும்பத்தையும் தன்னுடைய பிரியமானவர்களையும் கூட ஆபிரகாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். அதான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பல அனுபவங்களில் ஒன்று நாம் பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அல்லது ஒரு நாளும் கண்டிராத புதிய அனுபவங்கள் தனிமையான வாழ்க்கையையும் அவன் கண்டான். சில சூழ்நிலைகளில் இந்த இடத்துல நமக்கு வேற யாருமே இல்லை, அந்த இடத்துல தேவன் ஒருவர் மாத்திரமே. So he felt the loneliness and also he felt the excitement. வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தனிமையையும் கண்டான், தேவனோடு இருந்தான். இன்னும் நம்ம அதை தொடர்ந்து நாம் அதை குறித்து யோசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற, தனக்கு திருப்தி அளிக்கின்ற அல்லது தனது மனதிற்கு இனிமையாய் காணப்படுகின்ற அந்த குறுகின வட்டத்தை அவன் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தான். அப்படி குறுகின வட்டம் என்று பார்க்கும்போது தன்னுடைய சொந்த குடும்பமும் நண்பர்களும் அவனை சார்ந்திருந்தவர்களும் அவன் நம்பியிருந்த ரிலீஜியன் அவனுடைய கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கும் ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கை பயணம், தேவனோடு அவன் நடந்த அனுபவத்தை குறித்து வேதம் பல கோணங்களில் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும், இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது இந்த லெந்து காலத்தில் நாம் தேவனோடு நடப்பதற்கு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமின் வாழ்க்கையில் அநேக ஆண்டுகள் அவனுடைய பயணமானது நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் தேவனை முன்வைத்து வாழ்கிறவனாக இருந்தான். ஆபிரகாம் ஆல்வேஸ் புட் காட் ஃபர்ஸ்ட் இன் ஹிஸ் லைஃப், தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக வைத்தான். எப்படி ஒரு மனிதன் கடவுளை முதன்மையாக வைக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் முதன்மையாக இருக்கிறாரா? முதன்மையாக நாம் வைத்திருக்கிறோமா? அப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால் எது அவசியமாக இருக்கிறது? ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் எனக்கு முதன்மை என்று சொன்னால், when we want to give something as a priority in our life, what we have to do, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவன் தேவனை முன்னாக தன் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் முதன்மையாக வைத்தான் என்று சொன்னால், ஆபிரகாமனுடைய அந்த முன்னே வைப்பதற்கு அதிகமாய் அவனுடைய அவனிடத்தில் காணப்பட்ட காரியம் அவனுடைய விசுவாசம். தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தை அவன் அதிகமாய் பயன்படுத்ததினால் தேவனை தன் வாழ்க்கையில முதன்மையாக வைத்து வாழ ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில நடந்த சில உண்மைகளை நம்ம விசுவாசத்தின் சுவடுகளில் அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் எப்படி தேவனை தன் வாழ்க்கையில முதன்மையாக வைத்தான் என்று சொன்னால், அவருடைய விசுவாசம். இப்போ அந்த விசுவாசம் என்ன செய்தது? முதல் காரியம் நாம் பார்க்கும்போது, விசுவாசம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒன்று தான் மனித வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் மாற்றம் அடைந்தது என்று சொன்னால், ஆபிரகாமினுடைய முற்பிதாக்கள் எல்லாம் அங்கே விக்கிரக வழிபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததினால் அவன் விக்கிரக வழிபாட்டிலிருந்து ஒரு மாற்றம் பெற்றவனாக மாறினான். சுருக்கமாக சொல்ல போனால், கடவுளை அறிவதற்கு முன் நம்முடைய வாழ்க்கைக்கும் கடவுளை அறிந்த பின் உள்ள வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் அவசியமாயிருக்கிறது. ஆபிரகாமுடைய முற்பிதாக்களை குறித்து ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே அவனுடைய முற்பிதாக்கள் எல்லாம் அங்கே விக்கிரக வழிபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, ஆபிரகாமின் முற்பிதாக்கள் எல்லாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இல்லை. He was not coming from the a long faithful family, ஒரு நீண்ட விசுவாச குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கை முழுவதுமாய் விசுவாசத்தை சார்ந்ததாக மாறியது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுக்குள் அவன் தேவனை முதன்மையாக வைத்ததினால் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், விசுவாசம் இல்லாத முற்பிதாக்கள் விசுவாசம் உள்ள பின் சந்ததிகள் உருவானதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, உலகத்தையும் உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடுகின்ற மனிதன் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி புறப்படுகிறவனாக மாறினான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வா என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. மாறாக தன்னுடைய எல்லா பழைய வாழ்க்கையை ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு நாராய் அவன் புறப்பட ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனை முன்வைத்தான் என்று சொன்னால் முன்வைத்ததினால் அவன் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அவன் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தான். இன்றைக்கு தேவனை அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதன்மைப்படுத்த விரும்புகிறோம், முதல் நிலையில் தேவனை வைத்து விடுகிறோம். ஆனால் கிரியைகள் வரும் பொழுது நம்முடைய கிரியைகள் நமக்கு உரியவைகளாக மாறிவிடுகிறது. மாறாக அநேக காரியங்களில் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய மறுத்து விடுகிறோம். இரண்டாவது காரியம், ஆபிரகாமுடைய விசுவாசம் தன்னுடைய வயதினால் அது மாற்றமடையவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும், நான் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்வதற்கு, அவரோடு கூட நடப்பதற்கு, அவரை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் தேவனை பின்பற்ற ஆரம்பித்த நாள் முதல் வயது மாற்றம் வந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் அது ஒரு தடையாகவே இல்லை. 99 வயதிலே தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவனுடைய துணைவியார் 89 வயதுள்ளவளாக இருக்கிறாள். ஆனால் அவன் விசுவாசத்தில் தளராமல் நின்றான். பிரியமானவர்களே, சில காரியங்களை நாம் விசுவாசிப்போம். எப்பொழுது என்று சொன்னால், நம்முடைய பலத்தினால் அல்லது நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தினால் அல்லது நம்மால் செய்ய முடியும் என்று சொன்னால் தீர்க்கமாக விசுவாசிப்போம். ஆனால் பலவீன காலங்களில் அல்லது நம்மால் முடியாது என்கிற நிலையில் அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசமானது கேள்விக்குறியாய் மாறுகிறது. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அவன் ஒரு நாளும் மாற்றம் அடையவில்லை. இங்கே இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் அவர் வாக்கு தத்தம் பண்ணினதில் அவனிடத்தில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாய் தன்னுடைய சரீரம் செத்த நிலையில் இருக்கிறது 100%. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் 40 வயசில் சில காரியங்களை விசுவாசிப்பார்கள், 50 வயதானவுடன் சில காரியங்களை விசுவாசிக்க மறுத்து விடுவார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், 40 வயசுல எங்களுடைய நிலை வேறு, இன்றைக்கு நிலை வேறு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய சரீரம் செத்த நிலையிலும் அவன் விசுவாசித்தான். சோ ஃபெய்த் ஹஸ் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எந்த வயதுடைய ஒருவரையும் எந்த வாழ்க்கை நிலையிலும் தேவன் சொன்னபடி மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை ஆபிரகாம் ஆணித்தரமாக அறிந்திருந்தார். அவர் தேவனை முன்வைத்தார் என்று சொன்னால் வீட்டுக்கு முன்ன இயேசுவை இவ்வீட்டின் தலைவர் என்று எழுதி வைக்கவில்லை, அல்லது தன்னுடைய வாகனத்துக்கு முன்பாக இயேசு என் முன்னே போகிறார் என்று எழுதி வைக்கவில்லை. தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலும் தேவனை முன்வைப்பதின் விசுவாசத்தை அங்கே என்ன செய்தார் என்று சொன்னால் அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் இன்னும் ஒரு நிலைக்குள்ளாக நம்ம பார்க்கும்போது, விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இட் ஹஸ் அ கரேஜ். அதற்கென்று ஒரு தனி தைரியம் உண்டு. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை அழைக்கிறார், ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கும் போது இட் வாஸ் நாட் வெரி ஃபெமிலியர் கால். யாரோ ஒரு தெரிந்த நபர் வந்து என் கூட வா என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம் அல்ல. இது போல ஒரு பெரிய ஆலயத்திலே உட்கார்ந்து நீண்ட ஆண்டுகள் தேவனை ஆராதித்த அனுபவம் ஆபிரகாமுக்கு இல்லை. இட் வாஸ் அன்ஃபெமிலியர் கால். ஆனால் ஆபிரகாமோ என்று சொன்னால், அந்த அன்ஃபெமிலியர் கால்குள்ளாக இருக்கின்ற சத்தத்தை அறிவிக்கின்ற ஆண்டவரை அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் புரிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை 75 வயசுல ஒரு புதிய இடத்திற்குள்ளாக ஆண்டவர் அழைத்து போகிறார், ஒரு புதிய வாழ்க்கை நிலைக்குள்ளாக அழைக்கின்றார். ஆபிரகாம் சொல்லிக்கலாம், என்ன ஆண்டவர் இந்த வயசுல போய் என்னை கூப்பிடுகிறீர், பட் ஹி வாஸ் ரெடி டு டேக் ரிஸ்க். தேவனுக்காக ஒரு புதிய தைரியத்தோடு அவன் விசுவாசத்தில் அவனுடைய பாதங்கள் முன்னேற ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ் அண்ட் திங்கிங் தட் ஐ பிலீவ் இன் காட், பட் இட் இஸ் சம்திங் தட் வி ஹவ் டு புட் அவர் ஸ்டெப் ஆன். நம்முடைய பாதங்கள் விசுவாசத்தோடு முன்னே வைக்கப்பட வேண்டும். அதைதான் இங்கே ஆபிரகாம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வில்லிங் டு டேக், அவருடைய மகனை அழைத்து கொண்டு போய் அங்கே பலியிட சொல்லும் பொழுதும் ஆபிரகாமுடைய கால்கள் அமைதியாக இல்லை. தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவர் சொன்னார், அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு சொன்னார், அவர் செய்வார். அழைத்து கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். ரெடி டு ஸ்டாண்ட் ஃபார் காட், தேவனுக்காக நிற்க ஆபிரகாம் ஆசைப்பட்டார். பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது தேவனுக்காக நிற்க நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு ஆயுதம். அதுதான் விசுவாசம். அதைதான் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, விசுவாசம் என்பது இஸ் அ ரேஸ் டு ஃபினிஷ், நம்முடைய நீண்ட பயணத்தை அது சரியாக ஓடி முடிக்க பயன்படுகின்ற ஆயுதமாக இருக்கிறது. 175 வருடம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம பார்க்கிறோம். He was till 175 years. வாழ்க்கையின் கடைசி நாள் வரையிலும் He was faithful. அவன் தேவனோடு கூட, அவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால், தன்னுடைய முதல் அனுபவம் 75 வயதில் ஆண்டவர் அழைத்தார். 100 வருட காலம் அந்த விசுவாசத்தை விட்டு அவன் பலி விலகி போகவில்லை. He stood for the faith. அதுதான் விசுவாசம் என்பது, that take you to till the end, நிறைவு வரைக்கும் அழைத்து செல்கிறது. தன் வாழ்க்கையில ஒரு திருப்தியோடு கூட தன் ஜீவிய பயணத்தை முடித்ததை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அந்த அவனுடைய மனதில் இருந்த ஒரே ஒரு பெரிய ஏக்கம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய நாளை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தான். புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய நாளை பார்க்கும்படியாய் ஆவலாய் இருந்தான். ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் அவன் உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதல் காரியம் அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் அவன் தேவனை முன்னிறுத்தினான். He made God to be first in his life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை முன்னிலையில் வைத்திருக்கின்றோம்? Whom we are setting as our ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாக யாரை நாம் வைத்திருக்கிறோம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனை முதன்மையாக வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் என்ன சொல்ல, ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் அங்கே ஒரு பெரிய அனுபவத்தை ஆபிரகாம் சந்திக்கின்றார். நம்ம பார்த்த வண்ணமாக ஆபிரகாமுடைய அனுபவங்களில் மிகவும் ஒரு கடினமான அல்லது வாஸ் அ சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படிப்பட்ட அனுபவம் என்று சொன்னால், அங்கே தேவனோடு கூட அல்லது அங்கே தேவன் சொன்ன வார்த்தைக்கு இப்போ கீழ்ப்படியலாமா வேணாமா? 22 அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். வாசிங்கள் முதல் வசனம். போதும். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஒரு முறை அழைத்தார். அந்த அழைப்பானது அது ஒரு நீண்ட பயணத்தின் முதல் படியாக இருந்தது. அதன் பிறகு பல காலங்கள் சென்றது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை பழுகவும் பெருகவும் செய்தார், ஆண்டவர் அவனுக்கு குமாரனை கொடுத்தார். இப்படி நிறைய காரியங்கள் நடந்துவிட்டது. இப்போ இரண்டாவது ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் திரும்பவும் அவனை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அழைக்கின்றார், அவனை சோதிக்கும்படியாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாம் இந்த நேரத்தில் என்ன ஸ்டெப் எடுத்தான் என்று சொன்னால், ஆபிரகாம் ரெடி டு ஒபே. தேவன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிவதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனோடு நடக்கின்ற அனுபவம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவமே. தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அல்லது அவரை நான் பின்னடக்கிறேன் என்று சொன்னால், அதுதான் வேதத்தின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என்ன காரியம்? நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாமை என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன் மகனை பலியிடும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். ஸோ தட் வாஸ் அ ரியலி வெரி டஃப் டைம், வாழ்க்கையில் மிக கடினமான ஒரு நேரம். ஆனால் ஆபிரகாம் அந்த சூழ்நிலை எப்படி சந்திக்கிறார் அல்லது எப்படி சந்தித்தார் என்பதை நம்ம ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமனுடைய கீழ்ப்படிதல் எப்படி மாறியது என்று பார்க்கும்போது, ஒருவேளை முதல் காரியம், ஆண்டவர் ஒவ்வொருவரையுமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்க தேவன் விரும்புகிறார். God wants each believer to prove their faith. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா காரியத்திலுமே இன்றைக்கு ஒரு எக்ஸாம் நடக்கிறது. படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகிற ஒரு எக்ஸாம், தட் ஷோஸ் த ரிசல்ட், எப்படி அவர்கள் படிக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. அதே போல தேவனும் கூட ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்விலும் ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கின்றார். அந்த சூழ்நிலையில் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். இதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். சில பேர் இன்னைக்கு சோதனை வந்தவுடன் அல்லது ஒரு சின்ன கடினமான சூழ்நிலை வந்தவுடன் தேவனை மறுதலிக்கவும், தேவனை தூஷணமாக பேசவும், தேவனை குறை கூறவும் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும் என்று தேவன் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், God tests everyone in different situations. பற்பல சூழ்நிலைகளில் தேவன் நம்மையும் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் வரலாம் ஒரு காரியம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு காரியம் வரலாம், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு காரியம் வரலாம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான நேரத்தை அனுமதித்து அவர் அருகில் நிற்கிறார். அதையும் மறந்து விடாதீர்கள். ஒரு கடினமான வாழ்க்கை வந்தது, இந்த உலகத்தில் யாருமே என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க முடியாது என்று நம்ம சொல்லக்கூடாது. ஆபிரகாமை தன் மகனை கொண்டு போய் அந்த மலையின் மீது பலியிடு என்று சொல்லுகிற தேவன், அதே இடத்தில் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் The solution will be there. அங்கேயே அதற்கு பக்கத்தில் ஆண்டவர் அதற்குரிய பதிலையும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த கடினமான நேரம் வருவதற்குன்பதாக எத்தனை காரியங்களை கடந்து வந்தான் என்று சொன்னால், சொந்த தேசத்தை விட்டு, சொந்த ஜனங்களை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு, இப்போ ஒரே ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுத்தார் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே அந்த குமாரனையும் பலியிடும்படியாய் தேவன் சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாம் கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே, நான் எத்தனை காரியத்தை உமக்காக விட்டு கொடுத்தேன், இன்னுமா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை வரைக்கும் தேவன் நம்மை சோதித்து நம்மை அறிய விரும்புகிறாரோ, அந்த நிலை வரைக்கும் தேவன் நம்மை சோதித்து அறிய விரும்புகிறார். ஒரு சோதனை முடிச்சிட்டேன் அவ்வளவுதான், தட் இஸ் எண்ட் அப்படின்னு நினைக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் ஒவ்வொரு சோதனையை அனுமதிப்பார், சோதனையில் இருந்து வெளிவருவதற்குரிய வழிகளை திறப்பார், சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் தந்து அவர் சில காரியங்களை நம்மிடத்தில் கற்றுக்கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலும் வரலாம் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தன் சோதனையில் மாறவில்லை. நல்லா இருக்கிற காலத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும், சோதனை காலத்தில் கடவுளை விட்டு தூரம் ஓடுகிற மனிதன் ஆபிரகாம் அல்ல என்பதை தேவன் தன் மகனை கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்க சொல்லும் பொழுது தேவன் அறிந்து கொண்டார். அதை தான் நாம் இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வி மஸ்ட் பி ரெடி டு ஒபே. ஒரே வார்த்தை தான், We are called to obey. எந்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு சென்றாலும், ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஒரு பயணத்தை சீடர்கள் எல்லாம் அனுப்பி விடுவார். சீடர்கள் எல்லாம் நடுக்கடல்ல போய் விடுவார்கள். அங்கே 4 ஜாமத்தில் பெரிய கொந்தளிப்பு உண்டாகி கடல் படவு அங்கே முழுகி போகத்தக்கதான ஒரு பெரிய காற்று வீசும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவன் கடந்து வந்தார். தன் சீடர்களை அனுப்பின தேவன் தன் சீடர்களை மறந்து விடவில்லை, மாறாக நினைவுள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படியில் தன் மகனை கொண்டு போய் பலியிடுவதில் நம்ம பார்க்கும் போது, ஆபிரகாம் சில காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் கீழ்ப்படிந்தான். சம்டைம் ஈவன் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி பட் வி ஆர் கால்ட் டு ஒபே. சில காரியங்கள் நம்ம கிட்ட சொல்லப்படும் போது நம்ம சொல்றோம், முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் முடிஞ்சா செய்கிறேன். ஆனால் ஆபிரகாம் புரிந்து கொள்ளுவதை குறித்து அவன் கேட்கவில்லை, மாறாக ஹி வாஸ் ரெடி டு ஒபே ஈவன் வென் ஹி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவன் புரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் ஏன் என் மகனை அங்கே பலியிட சொல்லுகிறார், ஏன் என் மகனை தவிர உலகத்தில் வேற எதுவுமே அவருக்கு தேவை இல்லையா, ஏன் நான் வேறு ஒரு காரியத்தை அதற்கு திருஷ்டாந்தமாக அதற்கு மாதிரியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு சென்றால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஆபிரகாம் கேட்கவில்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் ஒன்னு கேட்டா சப்போஸ் அதை கொடுக்க முடியலன்னா வி ஆல்டர் சம்திங் எல்ஸ். ஆனால் எனக்கு இது உமக்கு கொடுக்க முடியாதாண்டவரே, எனக்கு நேரம் கொடுக்க முடியாது, நான் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறேன், அல்லது என்கிட்ட பணம் கொடுக்க முடியாது, உமக்காக கொஞ்சம் வேலை செய்கிறேன், இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய முடியாது, நான் வேறு ஒருவரை அனுப்புகிறேன். இப்படி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் ஆபிரகாம் தேவன் கேட்டதை புரிந்து கொள்ளவில்லை, மாறாக கீழ்ப்படிந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை யோசித்து பாருங்க, நீங்களும் நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன என்ன நினைச்சிருப்போம், என்ன ஆண்டவரே ஒரே ஒரு குமாரனை கொடுத்தீர், அவனை கொண்டு வந்து பலியிடுன்னு வேற சொல்றீரே, இது உமக்கே நியாயமா? ஆபிரகாமுக்கு புரியவில்லை, ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சம்டைம் வி ஆர் கால் டு ஒபே வாட் காட் சேஸ் ஆஸ் இட் இஸ். அவர் சொல்லுகிற வண்ணமாக அதை கேட்க வேண்டும், அவ்வளவுதான். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது நம்மளால. ஆபிரகாம் டிட் நாட் நோ ஃபுல்லி வாட் காட் இஸ் கோயிங் டு டூ. என்ன பண்ண போறான் அவனுக்கு தெரியாது, தன் மகனுக்கு எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, தன் குடும்பம் இன்றைக்கூட முடிந்து விட போகிறது, என் சந்ததி இதோட முடிந்ததா, அதுவும் ஆபிரகாமுக்கு தெரியாது. எந்த இடத்துல பலியிடணும் என்கிற இடமும் கூட அவனுக்கு தெரியும். ஆண்டவர் நீ வா, நான் காண்பிக்கிற இடம். So he has to just follow. ஆண்டவர் எந்த இடத்தை காண்பிக்கிறாரோ அந்த இடத்துல தான் பலியிட வேண்டும். வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, அப்படி பக்கத்திலேயே ஏதோ தெரிஞ்ச இடமாக அல்ல. அங்கே சில நாட்கள் பிரயாணம் பண்ணி போகிறார்கள். வேதம் சொல்லியிருந்தா அங்கே எத்தனை நாள் பிரயாணம் பண்ணி போனார்கள், 3 நாள், ரைட்? அவர்கள் 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 3 நாள் பிரயாணம், ஏறக்குறைய ஒரு நாளைக்கு அந்த காலத்தில் நடந்து போகிறவர்கள் 20 மைல் தூரம் நடப்பார்கள், கிட்டத்தட்ட 60 மைல் தூரம். அது கண் காணாத ஒரு இடம், அது மலைகளுக்கு நேராக நடந்து போகிறான். அங்கே போகிற வழியில் தன் வேலைக்காரெல்லாம் கூட்டு போகிறான், அவனெலாம் விட்டுட்டு அவன் போகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானது, அன்னோன் பிளேஸ், அன்னோன் சுச்சுவேஷன், அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. தன் மகனை பலியிடுகின்ற அந்த காரியம் எப்படி என்கிற அனுபவமும் அவனுக்கு இல்லை. இப்போ ஒரு ஆடு வெட்டுறவங்கிட்ட போயிட்டு இந்த ஆடை வெட்டி கொடு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஈஸி திங். ஆனால் ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இதுவரையிலும் தன் வாழ்க்கையில் கண்டதும் இல்லை, செய்ததும் இல்லை. ஆனால் ஆபிரகாம் நடக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we should know God as something beyond our understanding. நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டு தேவன் சில காரியங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளுதலுக்கு கீழேயே நம்ம நிற்கும் போது தேவன் அவர் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலான இடங்களுக்கு நம்மை அழைத்து வர அவர் விரும்புவதில்லை. எப்பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக நாம் நடந்து வர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தேவன் அவருடைய புரிந்து கொள்ளுதலுக்குள் நம்மை அழைத்து வருகிறார். That is a secret. அதா ரகசியம். அநேக நேரங்களில் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தட் கிவ்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒரு மன திருப்தியை நமக்கு கொடுக்கும். எனக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா தெரியும், I am good in that. ஆனால் தேவன் சொல்லுகிறார், விசுவாச வாழ்க்கையில் டேக் அ ஸ்டெப் பியாண்ட் தட், அதை காட்டிலும் ஒரு அடுத்த நிலைக்குள்ளாக தேவன் அழைக்கிறார். எனவே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் எப்படி வந்தது என்று கேட்டால் நம்ம பார்க்கிறோம், அவன் புரிந்து கொள்ளாததையும் விசுவாசிக்க ஆரம்பித்தான். தேவன் கீழ்ப்படிதலை கனப்படுத்துகிறார். God honors the obedience. எந்த ஒரு கீழ்ப்படிதலையும் தேவன் சாதாரணமாக வைப்பதில்லை. ஆண்டுடைய பார்வையில் அது கனப்படுத்தப்படுகிறது. That is accepted, that gives a reward whatever we show unto God. கடவுளுடைய சமூகத்தில் நம்ம காண்பிக்கிறவைகளை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் God is faithful to us. அவர் நீதி உள்ளவர், உண்மையுள்ளவர். நம்ம எதை அவருக்காக தந்தாலும், எந்த ஒரு காரியத்தை அவருக்காக செய்தாலும் அதை அவர் கனப்படுத்துவார். ஆபிரகாமினுடைய பலியை, ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் வீணாக வைக்கவில்லை, மாறாக தேவன் கனப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சின்ன காரியத்தை நாம் தேவனுக்காக செய்ய ஆரம்பித்தால் மக்கள் அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை அறிந்து தேவன் அதை கனப்படுத்துவார் என்பதற்கு சாட்சி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையானது ஒரு மிகுந்த ஒரு கடினமான நேரத்தில் அவன் கீழ்ப்படிதலை மிக நேர்த்தியாக அங்கே தேவனுக்காக செய்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், ஆபிரகாம் முதலாவது தேவனை தன் வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்தினான், இரண்டாவது தேவனுடைய காரியங்களுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டான், மூன்றாவது சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்திருந்தார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் முதல் அழைக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்பதை புதிய ஏற்பாட்டில் கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 3:9 வாசியுங்கள். கலாத்தியர் 3:9, போதும் பிரியமானவர்களே, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுக்குள்ளாகவே என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட அவர்களும் இணைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதே ஆதியாகமம் 12 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை ஆபிரகாமுக்கு திருஷ்டாந்தமாக சொல்லுகின்றார். முதல் காரியம் என்ன சொல்றான்னு கேட்டால் அங்கே 12:1 சொல்லும்போது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்கே நான் உன்னை என்ன செய்வேன், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். முதலாவது நான் காண்பிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாகும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதை காண்பித்தாரோ அந்த தேசத்தை ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்தார். பிரியமானவர்களே, அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற தேசம் என்பது நம்முடைய வாழ்வாதாரம் அல்லது நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் காண்பிக்கின்றார். இதெல்லாம் உனக்கு சொந்தம். ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி டு ஜஸ்ட் டு அக்செப்ட் எவ்ரிதிங். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பித்த அதே தேசத்தை தான், கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரமாய் பெற்றார்கள். 2 சொல்லும்போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். I will make you a great nation. அவர் கிரேட் நேஷன் என்று பார்க்கும்போது அவன் ஒரு மனிதனாக இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் சொல்றார் உன்னை ஒரு தேசமாக மாற்றுவேன். ஸோ ஒரு மனிதன் என்பவன் ஒரு சிறிய வட்டத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நோக்கம் அந்த நிலை அல்ல, ஒரு பெரிய தேசத்தினுடைய விசுவாசத்தின் தகப்பனாக தேவன் மாற்றுகிறார். மாத்திரமல்ல ஜாயினிங், அவனை ஒரு பெரிய தேவனோடு கூட தேவன் இணைத்துக் கொள்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பெரிய ஜாதியாக மாற்றப்படுவது என்பது ஒரு தனிமையாக இருக்கிற மனிதன் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட இணைந்து கொள்கிறான், அவனும் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் மகிமையை அவனும் பகிர்ந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அதை அந்த வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போன ஆண்டவர் சொல்றாரு, என் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, மாற்றங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கையானது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்வு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், தேவன் அவனுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறவராக இருந்தார். எல்லா நிலைகளிலும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது பிலிப்பியர் 4:19 அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்கிறாராம், நிறைவாக்குகிறார் என்று சொல்லி பவுலடியாக எழுதுகிறார். யோவான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படுகின்ற ஒரு வாழ்வு. சாதாரண ஜீவன் அல்ல, அது ஒரு பரிபூர்ண ஜீவன். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பேன். இன்னும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்தினுடைய இன்னொரு நிலை என்று சொன்னால், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத நிலையை போல இருக்கிறதை போல நம்ம உணரலாம். ஆண்டவர் சொல்றாரு, யூ வில் பி பிளஸ்ஸிங், நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய். ஸோ தேவன் ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கொடுத்து நீ அப்படியே வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடு என்று சொல்வதில்லை. நீ போய் என்ன செய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இரு. நம்முடைய அன்பில், நம்முடைய பரிசுத்தத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையான ஜீவிய காலத்தில் மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தில் மிக முக்கியம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் பிகம் த சென்டர். அவரை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம், அவரை பார்த்து ஒருத்தர் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னால் சாபம். ஸோ ஆபிரகாமினுடைய வாழ்க்கையானது He became a center point. யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். ஸோ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நம்ம சிந்திக்கும் போது சுருக்கமாக சொல்லணும்னா, ஆபிரகாமின் வாழ்க்கையானது ஒரு முழுவதுமான ஒரு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அல்லது ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்வாக தேவன் மாற்றினார். காரணம் என்ன, ஆபிரகாம் தேவனோடு கூட தேவனை முதன்மையாக வைத்து தன் வாழ்க்கையை துவங்கினான். தேவன் சொன்னவைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தான். ஆண்டவர் ஆபிரகாமை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். இந்த தேவனுக்கு பின்னாக நாமும் நடப்போம், நாமும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாமும் சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.